என்னுடைய பெயர் வி. ரவிக்குமார். நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள நீர்நுட்ப மையத்தில் இணை பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டுள்ளேன். சொட்டுநீர் பாசனத்தை பற்றியும், குறிப்பாக தென்னைக்கு சொட்டுநீர் பாசனம் அமைப்பது பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு ஆவலாக உள்ள எல்லா விவசாயிகளுக்கும் சமுதாய வானொலி நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் சொட்டுநீர் பாசனம் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லை என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஆனாலும் சொட்டுநீர் பாசனத்தை பற்றிய பல தவறான எண்ணங்கள் மக்கள் மத்தியில் உள்ளது. இன்றைக்கும் கூட நீரை சொட்டு சொட்டாக பயிருக்கு கொடுத்தால் பயிரின் நீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது என்று சில விவசாயிகள் நினைக்கிறார்கள். நாம் நீரை சொட்டு சொட்டாகத்தான் கொடுக்கிறோம், ஆனால் பயிரின் நீர் தேவைக்கு குறைவாக நாம் கொடுப்பதில்லை. இன்னும் சொல்லப்போனால் சால் பாசனங்களில் பயிருக்கு கிடைக்கும் நீரின் அளவை விட சொட்டு நீர் பாசனத்தில் கிடைக்கும் நீரின் அளவானது அதிகமாகும். ஆனால் ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால், சால் பாசனங்களில் வாய்க்கால் மூலமாக நீரை எடுத்துச் செல்லும் பொழுது பாதி நீர் வாய்க்காலிலேயே உறிஞ்சப்படுகிறது. சொட்டுநீர் பாசனத்தில் குழாய்களில் நீரை எடுத்துச் செல்வதால் நீர் வீணாவதில்லை. அது மட்டுமில்லாமல் எல்லா பயிருக்கும் நீரை சீரான அளவில் கொடுக்க முடிகிறது. சொட்டுநீர் பாசனத்தில் உர நிர்வாகம் மிக மிக எளிது. நாம் பயிருக்கு கொடுக்கிற தழைச்சத்து உரமான யூரியா, சாம்பல் சத்து உரமான பொட்டாஷ் போன்றவற்றை ஒவ்வொரு முறை நீர் பாய்ச்சும் பொழுதும் தேவைக்கு ஏற்ற அளவில் பிரித்து கொடுக்கலாம். இந்த உரங்களை தண்ணீரிலேயே கலந்து கொடுக்கலாம். அதுதான் விவசாயிகள் குறித்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான உண்மை. இது மாதிரி தண்ணீரிலேயே உரங்களை கலந்து கொடுப்பதால் உரங்கள் வீணாவது குறைகிறது. நாம் மணிச்சத்துக்கு அதிகமாக சூப்பர் ஃபாஸ்பேட் அல்லது டிஏபி உரங்களை பயன்படுத்துகிறோம். சூப்பர் ஃபாஸ்பேட்டையும் டிஏபியையும் சொட்டுநீர் பாசனத்தில் கலந்து கொடுத்தால் சொட்டிகள் அடைபட வாய்ப்புள்ளது. ஆகவே சூப்பர் ஃபாஸ்பேட்டையும் டிஏபியையும் மண்ணில் நேராக இடுவதே நல்லது. மேலும் இந்த உரங்கள் அவ்வளவு எளிதில் மண்ணை விட்டு நீர் மூலம் அடித்துச் செல்லப்படுவதில்லை. ஆகவே சூப்பர் ஃபாஸ்பேட்டையும் டிஏபியையும் சொட்டுநீர் பாசனத்தில் உரப்பாசனமாக செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. இன்றைய வானொலி பாடத்திலே நாம் குறிப்பாக தென்னைக்கு சொட்டுநீர் பாசனம் அமைப்பது பற்றி பார்ப்போம். தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகள் சொட்டுநீர் பாசனம் அமைத்து விவசாயம் செய்வது மிக மிக அதிகமாகிக் கொண்டே வருகிறது. தென்னைக்கு சொட்டுநீர் பாசனம் பல வழிகளில் அமைக்கப்படுகிறது. ஒரு சில விவசாயிகள் ஒரு தென்னை மரத்திற்கு 4 சொட்டிகளை ஒவ்வொன்றும் மணிக்கு 8 லிட்டர் நீர் தருமாறு அமைக்கிறார்கள். 12 மில்லிமீட்டர் குழாய்களை பயன்படுத்தும் பொழுது இவர்கள் 7 மரங்கள் வரை ஒரு குழாய் வரிசையில் நிறுவுகிறார்கள். 16 மில்லிமீட்டர் குழாய்களை பயன்படுத்தும் பொழுது ஒரு குழாய் வரிசையில் 11 மரங்கள் வரை நிறுவுகிறார்கள். இந்த முறை மிக மிக நல்ல முறையே. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் இந்த முறையை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது. ஆனால் பல இடங்களில் இந்த முறையில் சொட்டுநீர் பாசனம் அமைக்கும் பொழுது விவசாயிகள் சில பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். அதில் சிலவற்றை பார்ப்போம். பல இடங்களில் சராசரியாக 5 குதிரைத்திறன் ஆற்றல் கொண்ட பம்புகள் நொடிக்கு 3 லிட்டர் வரை நீரை இறைக்கிறது. நாம் மணிக்கு 8 லிட்டர் நீர் தரும் 4 சொட்டிகளை ஒரு மரத்திற்கு அமைக்கும் போது ஒரே நேரத்தில் தோராயமாக 350 மரங்களுக்கு நீர் பாய்ச்சலாம். குறைந்தது 4 ஏக்கருக்கு மேல் இருந்தால்தான் 350 மரங்கள் இருக்க முடியும். ஆனால் பல இடங்களில் விவசாயிகள் 4 ஏக்கருக்கும் குறைந்த அளவு பரப்பையே வைத்து விவசாயம் செய்கிறார்கள். இது போன்ற விவசாயிகள் சொட்டிகளை பயன்படுத்தும் போது குழாய்களில் மிதமிஞ்சிய அழுத்தம் ஏற்படுகிறது. அதனால் குழாய் உடைப்பும் ஏற்படுகிறது. சில இடங்களில் மிதமிஞ்சிய அழுத்தத்தை சரி செய்ய பைபாஸ் வால்வை பயன்படுத்துகிறார்கள். இந்த முறையில் அதிகப்படியான நீர் மீண்டும் கிணற்றுக்கே திருப்பி அனுப்பப்படுகிறது. நீரை கிணற்றில் இருந்து இறைத்து ஒரு பகுதி நீரை கிணற்றிலேயே விடுவதால் வீணாக மின்சாரமும் செலவாகிறது. அதே சமயம் பல சமயங்களில் மின் பற்றாக்குறையால் மின்சாரம் குறைந்த நேரத்துக்கே விவசாயிகளுக்கு கிடைக்கிறது. அந்த குறைந்த நேரத்தில் சொட்டிகளை பயன்படுத்தி சொட்டுநீர் பாசனம் செய்யும் பொழுது முழுவதுமாக நீரை பாய்ச்சுவது முடியாமல் போகிறது. பல இடங்களில் கம்ப்ரஸர் பம்ப் என்று அழைக்கக்கூடிய ஒரு பம்பை பயன்படுத்தி நீரை ஆழ்துளை கிணற்றில் இருந்து இறைத்து திறந்தவெளி கிணற்றில் நிரப்புகிறார்கள். இந்த கம்ப்ரஸர் பம்பில் காற்று அதிக அழுத்தத்துடன் நீருக்குள் செலுத்தப்படுகிறது. அதிக அழுத்தத்தில் காற்றை நீரில் அனுப்பும் பொழுது நீரில் அதிக அளவு கரியமில வாயு கரைகிறது. நீரில் அதிக கரியமில வாயு கரையும் போது நீரின் அமிலத்தன்மை அதிகமாகி ஆழத்தில் உள்ள பாறைகளில் உள்ள சுண்ணாம்பு கற்களை அதிக அளவில் கரைத்து எடுத்துக்கொண்டு வருகிறது. இந்த நீரை சொட்டுநீர் பாசனத்தில் உள்ள சொட்டிகளின் வழியாக அனுப்பும் போது உப்புக்கள் மிக வேகமாக சொட்டிகளை அடைத்துவிடுகிறது. இது போன்ற பிரச்சனைகளை குறைக்க சொட்டிகளுக்கு பதிலாக ஒரு மரத்திற்கு 2-4 வரை 6 மில்லிமீட்டர் நுண் குழாய்களை இணைக்கும் இணைப்பான்களை, அதாவது மைக்ரோ டியூப் கனெக்டர் என்று சொல்வார்கள், இவற்றை பயன்படுத்தலாம். இந்த நுண்குழாய் இணைப்பான்களும் சொட்டிகளில் துளை சொட்டிகள் என்ற வகையைச் சேர்ந்தவை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்த நுண்குழாய் இணைப்பான்களில் வெளிவரும் நீர் 0.5 கிலோ பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அழுத்தத்தில் மணிக்கு 60 முதல் 70 லிட்டர் வரை இருக்கும். ஒரு மரத்துக்கு 2 நுண்குழாய் இணைப்பான்கள் வீதம் அமைக்கும் போது ஒரு மரத்துக்கு 1 மணி நேரத்திற்கு 120 முதல் 140 லிட்டர் நீர் வரை கிடைக்கும். இவ்வாறு அமைக்கும் போது 16 மில்லிமீட்டர் குழாய்களை பயன்படுத்தினால் ஒரு குழாயின் மூலம் 4 முதல் 5 மரங்கள் வரை மட்டுமே அமைக்க முடியும். 12 மில்லிமீட்டர் குழாய்களை பயன்படுத்தினால் ஒரு குழாயின் மூலம் 2 முதல் 3 மரங்கள் வரை மட்டுமே அமைக்க முடியும். இந்த முறையில் மொத்த பரப்பை 1/2 ஏக்கர் பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு 1/2 ஏக்கருக்கும் ஒரு வால்வு அமைத்து சொட்டுநீர் பாசனம் செய்ய இயலும். இவ்வாறு நுண்குழாய் இணைப்பான்களை பயன்படுத்தும் போது நீர் பீச்சு அடிக்கப்பட்டு தூரமாக போய்விடும். அதை தவிர்ப்பதற்கு நுண்குழாய் இணைப்பான்களுடன் 1 அல்லது 2 அடி வரை நுண்குழாய்களை இணைக்க வேண்டும். இதுபோல் நுண்குழாய் இணைப்பான்களை பயன்படுத்தும் பொழுது 200 மைக்ரான் வலை வடிகட்டியை பயன்படுத்தினால் போதுமானது. இந்த வடிகட்டிகளில் துளைகள் சற்று பெரியதாக உள்ளதால் இவை எளிதில் அடைப்பதில்லை. நன்கு வளர்ந்த தென்னை மரத்திற்கு மரத்திலிருந்து 100 சென்டிமீட்டர் ஆரம் அளவு தூரத்தில் உள்ள வேர்கள் மிக நன்றாக நீர் உறிஞ்சும் திறனுடன் இருக்கும். ஆழவாக்கில் 20 முதல் 120 சென்டிமீட்டருக்குள் உள்ள வேர்கள் மிக நன்றாக நீர் உறிஞ்சும் திறனுடன் இருக்கும். ஆகவே தென்னை மரத்தை சுற்றி 100 சென்டிமீட்டர் ஆரத்தில் ஒரு வட்டப்பாத்தி எடுத்து 2 நுண்குழாய் இணைப்பான்களை மரத்தை சுற்றி அமைக்க வேண்டும். தென்னை மரத்தின் நீர் தேவை ஒரு நாளைக்கு 40 லிட்டர் முதல் 150 லிட்டர் வரை தட்ப வெப்பநிலைக்கு ஏற்றவாறு வேறுபடுகிறது. தென்னை மரத்திற்கு சொட்டுநீர் பாசனம் செய்தால் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 120 லிட்டர் நீரை கொடுத்தாலும் மிக குறைந்த அளவு வேர்பகுதியைத்தான் ஈரப்படுத்த முடியும். அதற்கு பதிலாக அதிக நாட்கள் இடைவெளியில் சொட்டுநீர் பாசனம் கொடுத்தால் நீர் தேவையும் குறையும். எடுத்துக்காட்டாக 4 நாட்களுக்கு 1 முறை நீர்ப்பாசனம் செய்தால் ஒரு மரத்தின் 1 நாளைய தேவை தோராயமாக 100 லிட்டர் என கொண்டால் ஒரு மரத்திற்கு 400 லிட்டர் நீரை கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கும் போது அதிக அளவு மண்ணை ஈரப்படுத்த முடியும். அதிக அளவு மண்ணை ஈரப்படுத்தும் போது அதிக அளவு வேர்கள் உருவாகும். எனவே அதிக அளவு சத்துக்களையும் மரம் மண்ணிலிருந்து எடுக்க முடியும். மேலும் மண்ணிலிருந்து ஆவியாகும் நீரின் அளவும் குறையும். நீர் பாசனம் செய்த முதல் சில நாட்களில் மண்ணின் மேல் பகுதியில் உள்ள ஈரம் மட்டுமே காயும். ஆனால் ஆழத்தில் உள்ள நீர் அதிகமாக ஆவியாகாமல் வேர்கள் உறிஞ்சுவதற்கு மட்டுமே பயன்படும். இதுபோல அதிக நாட்கள் இடைவெளியில் நீர்ப்பாசனம் செய்வது தென்னை மரத்தின் 1 நாளைய நீர் தேவையை வெகுவாக குறைக்கிறது. தென்னைக்கு சொட்டுநீர் பாசனம் செய்யும் போது உரத்தையும் நீரில் கலந்து கொடுப்பது நல்ல காய் பிடிக்கும் திறனை அதிகரிக்கும். ஒவ்வொரு மாதமும் 1 ஹெக்டேருக்கு யூரியா 25 கிலோவும் பொட்டாஷ் 30 கிலோவும் தண்ணீரில் சொட்டுநீர் பாசனத்துடன் கொடுக்கலாம். மணிச்சத்துரங்களை மண்ணில் நேரடியாக போடுவதே நல்லது. நான் இதுவரை சொன்ன முறைகளெல்லாம் தென்னையில் சொட்டுநீர் பாசனம் செய்யும் விவசாயிகள் கடைபிடித்தால் விவசாயிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.